தேவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்ற மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 21 தொடங்கி 33 மேலும் 36 தொடங்கி 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தயம் வந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி சொன்னார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர்கள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்துவின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய்கின்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி சொன்னார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானுட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார். ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ, நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவர் இயேசுடைய பாடுகளின் செவ்வாயில் இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் கலங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கலக்கத்தோடு சந்தித்த நிகழ்வுகளை இன்றைக்கு வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதன் அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை நாம் இணைந்து சிந்திப்போம். மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி, இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் கடவுளின் மகனாய் உன்னதரின் மகனாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் நற்செய்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். வாக்காய் இருக்கிற அந்த இறைவன் மனிதனாய் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று நற்செய்திலுமே கடவுளுடைய பிறப்பை பற்றி சொல்கிற பொழுது, இயேசு ஆண்டவருடைய பிறப்பை பார்க்கிற பொழுது, அவரிடம் இருக்கிற கடவுள் தன்மையும் அவருக்குள் இருக்கிற மனித தன்மையும் ஒப்பிட்டு சொல்கிறது. கடவுளாயிருந்தவர் மனிதனாய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுடைய வாழ்க்கை பயணத்தில் அதை பார்க்க முடியும். தனக்குள் இருக்கிற இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி முழுக்க முழுக்க தன்னுடைய மனித இயல்பை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். இயேசு தம் சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது உள்ளம் கலங்கியவரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கலக்கம்? கடவுளுக்குரிய குணம் அல்ல, இது மனிதனுக்குரிய குணத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். இதற்கு முன்பாக ஒரு இடத்தில் பார்க்கிறோம், எங்கு அவருடைய முழுமையான மனித குணத்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், லாசர் இறக்கிற அந்த செய்தியை கேட்டு அவர் அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இடத்துல கலங்கி இருக்கிறார். ஏன் இந்த கலக்கம் என்கிற கேள்விக்கு நாம் பதில் தேடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, சாகக்கூடிய வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வாழ்ற நாள் பூரா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் எல்லாமே கஷ்டம் என்று சொல்லுவாங்க. இயல்பாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்களேன், யாருக்காவது ஒரு தீராத நோயோடு இருக்கிறவர்கள், குறிப்பாக புற்றுநோய் இது போன்ற கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவர்கள் நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மீதி போகிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருக்கும். அதை நினைத்து நினைத்து பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இல்லைங்களா. சாகிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாட்கள் நரகம்தான். இயேசு ஆண்டவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருப்பதாக நான் உணர்கிறேன். இயேசு ஆண்டவருக்கு இன்றைக்கு தெரியாத, அவர் முன்னாடியே தெரிந்துதான் வந்திருக்கிறார். 33 ஆண்டுகளில் தன்னுடைய வாழ்க்கை முடியும், அதுவும் சிலுவை மரணம்தான் தனக்கு கிடைக்கும் என்பது இயேசுவுக்கு தெளிவாக தெரிந்திருந்த போதும் கூட அவிடம் இருக்கிற அந்த மனித தன்மை முழுமையாக வெளிப்படுகிறது, முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் உள்ளம் கலங்கியவராய் தன்னுடைய சிலுவை மரணத்தை நினைத்து பார்க்கிறார். தன்னை சூழ்ந்து நின்ற மக்கள், தன்னிடம் நன்மைத்தனத்தை பெற்றுக்கொள்ள வந்த மக்கள், தன்னை பார்க்கிற பொழுது ஓசானா பாடி ஆர்ப்பரித்து வந்திருக்கிற இதே மக்கள், தன்னை யாரென்று தெரியாது என்று சொல்லி என்னை விட்டு ஒதுங்கி ஓடப்போகிற நேரம் வருகிறதே, அப்போது நான் சிலுவையை சுமந்து கொண்டு போவேனே, நான் படப்போகிற வேதனைகள் கசையடிகள் இவற்றையெல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்த்து உள்ளம் கலங்கியவராய் தன்னை காட்டி கொடுப்பதற்காக முன் வருகிற யூதாசை பற்றி இந்த இடத்திலே தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? என்னை ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அப்ப இயேசு ஆண்டவர் தன்னை காட்டிக் கொடுப்பவன் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது, என்னை காட்டிக் கொடுப்பவன் இருக்கிறான் என்று சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி பார்க்கிறார்கள். ஒருவன் உங்களுள் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னவுடனே ஒருவர் மற்றவரை நோக்கி பார்க்கிறார்கள்.
La langue française est pleine de dictons. Percez leurs secrets avec la nouvelle collection de livres Happy Meal. Nicolas a comme meilleur ami Voltigette, une hirondelle. L'hiver, elle doit repartir pour se réchauffer en Afrique.
அப்போது திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை இங்கு வாழ்வாக்கப்படுகிறது. கத்தாத செம்மறி போல ஆண்டவர் கலங்கி நிற்கிறார். பேதுரு இந்த இடத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன செய்கிறார்? இயேசுடைய அந்த கலக்கமான முகத்தை பார்த்த பிறகு அவரிடம் பேச மனதில்லாமல், அவரிடம் கேள்வியை கேட்பதற்கு தயக்கத்தோடு அவருக்கு அன்பு சீடராக இருக்கிற யோவானிடம் சொல்லி கேட்கிறார், இயேசு ரொம்ப கலக்கமாக இருக்கிறாரே, அவருடைய இந்த சூழலுக்கு காரணம் யாரு, யார் அவரை காட்டி கொடுக்க போறா, நீ கேட்டு சொல்லு என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் மீண்டுமாக சொல்லுகிறார், நான் இந்த அப்பத்தை தொட்டு கொடுக்கிற பொழுது எவனொருவன் பெற்று உண்கிறானோ அவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அதை யூதாஸ் இஸ்காரியோத்துடன் கொடுக்கிறார். அப்போது கூட அன்பு மக்களே யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான் என்பது சீடர்களுக்கு தெரியவே இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரோடு இத்தனை நாட்கள் இருந்து அவர் படுகிற துன்பம் வேதனை அதையும் கடந்து இறையாட்சியின் பொருட்டு அவர் மேற்கொள்கிற சவால்கள் அவப்பெயர்கள் எல்லாவற்றையும் கண்ட பிறகு நமக்குள் ஒருவன் எப்படி இந்த இயேசுவை காட்டி கொடுக்க முடியும், என்னுடைய தலைவனை அல்லது என்னுடைய குருவை எப்படி நமக்குள் ஒருவன் காட்டி கொடுக்க முடியும் என்கிற நிலையிலே அவர்கள் யாருமே நம்பவில்லை, நமக்குள் தான் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்பதை. அதனால தான் இயேசு இவ்வளவு தூரம் சொல்லி வெட்ட வெளிச்சமாக சொல்லியே கொடுக்கிறாரு, நான் இந்த அப்பத்தை ரசத்தில் தொட்டு யார் ஒருவரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னபோதும் கூட அந்த சீடர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நமக்குள்ள ஒருவனா காட்டி கொடுத்துட போகிறான் என்று சொல்லி நம்புகிறார்கள். அதைத்தான் இந்த வசனமும் நமக்கு சொல்லுகிறது. யூதாஸ் இஸ்காரியத்திடம் ஆண்டவர் அப்பத்துண்டை கொடுத்தார், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த அப்பத்தினுடைய மகிமை அடிபட்டு அவனுக்குள் இருக்கிற தீமை கரு கொண்டதினாலே உள் சென்ற ஆண்டர் கொடுத்த அன்பு விருந்து அவனுக்குள் எந்த வேலையும் செய்யவில்லை, சாத்தான் குடிகொண்டான். என் அன்புக்குரியவில்லை, இது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பது. நமக்கு எதிராக யாராவது ஒரு காரியம் செஞ்சுருப்பாங்க, அவங்க செஞ்சுருப்பாங்களோ இவங்க செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிற ஆட்கள் நம்ம சந்தேக கண்ணோட பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த கெட்ட காரியத்தை செஞ்சது நமக்கு குளிப்பறிச்சது நம்ம வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லையா? நீங்களும் அனுபவப்பட்டிருக்கிறீங்க, நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் ஒரு சில பொருட்களை நம்ம தேடுவோம். சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு பார்த்துங்க, ஒரு நிகழ்வு. நான் ஒருத்தங்கூட நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்து கீழே இருந்து என்னோடய அறைக்கு நான் மேலே வந்துட்டேன். வந்துட்டு நான் வேக வேகமாக பரபரவுன்னு தெரியுறேன், அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்ன ஃபோனில் பேசிகிட்டு இருக்கவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி வேகமாக இருக்கிறீங்களே, படபடப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, என்ன ஃபாதர் ஆச்சு உங்களுக்கு அப்படின்றது கேட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டேங்க, நான் சொன்னேன் ஃபோனை காணங்க தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கிட்ட தான் இருக்குது, அது எனக்கே தெரியல. அதே போன்ற நிகழ்வு தான் அன்னைக்கும் நடந்திருக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர் இதையெல்லாம் தெரியாமலாக இருக்கிறார். தெரிந்திருந்தும் கூட அவனுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த அப்பத்தை தொட்டு கொடுக்கிற இந்த நேரத்திலாவது அவன் மனது மாறிவிட மாட்டானா என்று நினைக்கிறார். அவனுக்குள் சாத்தான் புகுவதைத்தான் வசனம் நமக்கு சொல்கிறது. உடனே ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்களே, நீ செய்ய இருப்பதை செய்ய நினைப்பதை விரைவாக செய் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்லும் போது கூட சீடர்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க நினைக்கவே இல்லை நமக்குள்ளே ஒருவன் நம்மளை இப்படி செய்வான், நமக்குள்ளே ஒருவன் இப்படி ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய குணத்தோடு இருப்பான் அப்படின்னு அவங்க யாருமே நினச்சி பார்க்கவே இல்லை. அதனால் இந்த சீடர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க பாருங்களே, இயேசு அவரிடம் சொன்ன உடனேயே அவர்கள் எல்லோரும் எப்படி உணர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், பணப்பை யூதாசிடம் இருக்கிறதுனால திருவிழாவுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது செய்ய சொல்லிதான் இயேசு ஆண்டவர் செய்ய இருப்பதை விரைவாக செய் என்று சொல்லுகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதாஸ் எல்லாரையும் ஏமாற்றுகிறான், எல்லாரையும் ஏமாற்றுகிறான். தன்னை நம்பிய சீடர்களை ஏமாற்றுகிறான், தன்னை அழைத்த ஆண்டவரை ஏமாற்றுகிறான். எவ்வளவு தூரம் பலவீனமாக இருக்கிறேன் என்பதை தெரிந்திருந்தும் கூட, பண ஆசை எனக்குள் இருக்கிறது என்பதை தெரிந்திருந்தும் கூட, ஆண்டவர் எனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தான், அந்த ஆண்டவரை இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து ஏமாற்றுகிறான், நம்பிய சீடர்களை ஏமாற்றுகிறான். எல்லாவற்றையும் கடந்து அவன் தன்னையே இறுதியாக ஏமாற்றி கொண்டதைத்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த செய்தியின் அடிப்படையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, ஏமாற்றாதீர்கள். யாரையும் ஏமாற்ற வேண்டாம். நினைச்ச வேணாம் இயேசு ஏமாந்துட்டார் அப்படின்னு இல்லை, ஆனால் ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு தன்னை இருக்கிறார் என்பதை கூட அவர் அனுமதிக்கிறார். அந்த ஏமாற்றத்திலாவது அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்து விடாதான், அவனுக்கு மனம் மாறிவிட மாட்டான் என்கிற ஏக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு ஏக்கம்தான் ஏமாற்றமானதை ஒழிய அவரை அறிவார்ந்த தளத்திலேயோ அவருக்கு தெரியாமல் இதை ஏமாற்றவில்லை, அவருக்கு ஏக்கமாக ஏமாற்றப்படுகிறார். ஒரு வசனம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீராக்கின் ஞான நூல் 7வது அதிகாரத்தில் 12வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, பொய் புனைந்து உன் உடனிருப்பை ஏமாற்றாதே, உன் நண்பருக்கும் அவ்வாறு செய்யாதே. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு காரியம் என்ன செய்யணும் பார்த்தோம்னா, ஏமாத்துறாங்க. எல்லாருமே ஏமாத்துறாங்க. கணவன் மனைவியை ஏமாற்றுறாங்க, மனைவி கணவனை ஏமாத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ கணவர்கள் தன்னுடைய மனைவிக்கு உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பொய்யா சொல்கிறாங்க. அதுபோல் மனைவிகள் எத்தனையோ கணவர்கள் மனைவியை நம்புகிறாங்கங்க, மனைவியை நம்புகிறாங்க. அவருடைய தனிமையில் இருக்கிற பொழுது எனக்கு உத்தமமாக இருப்பாள் என்று நம்புகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த உண்மைத்தன்மையை காப்பாற்றுகிறாங்க? இது கற்பு வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பண விஷயத்துலையும் அப்படித்தான். தம்பி கொடுக்குற பணத்தை எத்தனை குடும்பத் தலைவர்கள் அது குடும்பத் தலைவர்கள் உண்மையாக தன்னுடைய துணைக்கு தெரியாமல் செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏமாற்றக்கூடிய வேலைகள் நிறைய நடக்குது. அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, பிள்ளைங்க பெற்றோரை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு குறிப்பாக இந்த நாட்களில் பார்க்குறோம் இல்லையா, இந்த இன்னைக்கு வந்து பிள்ளைகள் எல்லாருமே ஆன்லைன் வகுப்பில் தான் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, காலையில் இருந்து இரவு வர பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் பிள்ளைகள் உடனடியாக சொல்கிறார்கள், ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறோம்னு. உண்மையிலேயே ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்குதுங்களா? தெரியலை. அதை ஃபோனை வாங்கி கொடுத்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு அது படிக்குதுன்னு சொல்லி ஸ்கூலில் ஃபீஸை கட்டி எல்லா காரியங்களும் அந்த பிள்ளைக்கு படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்து நேரம் கொடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் கொடுக்குற பெற்றோர்கிட்ட ஈஸியாக அந்த பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம சொல்லுதுங்க, நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறேன். உண்மையிலே கிளாஸில் இருக்குதான், வெட்டியாக நேரத்தை ஓட்டுதுங்க. படத்தை பார்த்துக்கிட்டு தேவையற்ற உறவுகளை வளர்த்து கொண்டு இந்த அலைபேசி வழியாக மனதை அலைவாய கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் யார் செய்கிறாங்கன்னா, பெற்றோரை ஏமாற்றுறாங்க. நீங்கள் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் யூதாசுடைய ரத்தமாக இருக்கிறீர்கள். யூதாசுடைய ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அப்படின்னா நாமளும் இயேசு ஆண்டவரை ஏமாத்துறோம். கணவன் மனைவி உறவில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கணவனையோ மனைவியோ ஏமாற்றதை நினச்சக்கூடாது. இந்த உறவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆண்டவரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். அந்த ஆண்டவரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். கடவுளுடைய சன்னிதானத்தில் ரெண்டு பேரும் சொல்லி நீங்கள் திருமணத்தை முடித்து கொண்டீர்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இவருக்கு இணக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உண்மையாக இருப்பேன்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் மீறும் போது நீங்கள் கணவன் மனைவியோ மனைவி கணவனையும் மீறலை, இயேசு ஆண்டவரை ஏமாத்துறீங்க. யூதாசுடைய புத்தி உங்களுக்குள்ளேயும் வருது. இன்றைக்கி அண்ணன் தம்பி ஏமாத்துறான், தம்பி அண்ணனை ஏமாத்துறான், உண்மையான நட்பு என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் இன்றைக்கி பசுத்தோல் போர்த்திய புலி போல உறவுகளை வளர்த்து கொண்டு எல்லாரையும் இன்றைக்கி ஏமாத்திக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா? அந்த காரியங்கள்லாம் நாம் செய்கிறபோது நாம் யூதாசுடைய வம்சாவளியாக இருக்கிறோம், யூதாசுடைய வாரிசாக தான் நாம் இருக்கிறோம். அதற்காகவா கடவுள் நம்ம படைச்சிருக்கிறாரு? யூதாசுடைய வாரிசாக இருக்கிறக்கா கடவுள் நம்ம படைச்சிருக்கிறாரு? இல்லையே, எல்லாரும் இயேசு ஆண்டுடைய அந்த உத்தமமான வாரிசு வாழ்க்கை வாழத்தான அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், உண்மைக்கு நேர்மைக்கு இருக்கிற மரியாதையை காட்டிலும் போலிக்கும் ஏமாற்றவனுக்கு தான் இன்றைக்கி நல்ல பேர். அவங்க தான் இன்றைக்கி ஓஹோன்னு வாழ்கிறாங்க சமுதாயத்தில், ஆனால் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. அது மட்டும் நம்ம நினச்சிக்கணும், ரொம்ப நாளைக்கு நினைக்காது. இந்த யூதாசுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுது பார்த்தீங்களா, அவன் ஆண்டவரை ஏமாத்துறான். அவர் எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாரு, அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு எத்தனையோ காரியங்களை செய்கிறான். அவருக்கு தெரியாமல் வெள்ளிக்காசை போய் அந்த பரிசைகள் சதுசேகள் மறைநூலறிஞர்கள்ட்டான் பேரம் பேசி பணம் வாங்கிட்டான். பணம் வாங்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு, அடுத்தவங்களை ஏமாற்றும் போது சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் ஏமாற்றிய பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு பார்த்தீங்களா? என்ன ஆகி போனது? அடுத்த கணமே மாண்டு கொண்டு செத்தான், நாண்டுகிட்டு சாகக்கூடிய ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். விவிலியத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கிறது இந்த ஏமாற்றுக்காரர்களுடைய வேலைக்கு. குறிப்பாக இந்த தொடக்க நூல் 27வது அதிகாரத்தில், 31வது அதிகாரத்தில், 29வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் நிகழ்வாக இது வரும். நாம் ஒருத்தரை ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னால் நாம் கட்டாயம் ஏமாற்றப்படுவோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எப்படி யூதாஸ் வந்து இயேசுவை ஏமாத்தினா, கடைசி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பணப்பை கொடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை தூக்கி எறிஞ்சு இவனை ஏமாத்திட்டாங்க, கடைசியில் இவன் வாழ்க்கையே ஏமாந்து போகிறான் பாருங்களே, வாழ்க்கையை ஏமாந்து போகிறான். பைபிளில் பார்க்க முடியும், ஈசாயை வந்து யாக்கோபு ஏமாத்துவார், ஏசாவை ஏமாற்றி அவடமிருந்த ஆசீர்வாதத்தை வந்து தலைப்பகனுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை வந்து யாக்கோபு வாங்கிக்கிறார். அதே யாக்கோபை அவங்களுடைய மாமனார் ஏமாத்தி விடுவார் சரிங்களா. அதுக்காண்டி இவருடைய மனைவிக்காக ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்வார், இன்னொரு பிள்ளையை கட்டி வச்சுருவாங்க, 7-7, 16 வருஷம் ஏமாற்றப்படுவார். மீண்டுமாக லாபானும் அவருடைய மாமனாரும் ஏமாற்றப்படுவதை, லாபானும் ஏமாற்றப்படுவதை விபிலி நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா இந்த ஏமாக்குற காரியம் என்பது ஒரு செயின் ரியாக்ஷன் போல தான், நாம் ஒருத்தனுக்கு செஞ்சோம்னா கட்டாயம் நமக்கு அது என்ன செய்யப்படும், பின்பாக அது நமக்கும் சாட்டப்படும், கொடுக்கப்படும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, இயேசு ஆண்டவரை நம்பினார், உண்மையாகவே உறுத்தாக யூதாசை நம்பினார். அவனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெரிந்திருந்தும் கூட அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் யூதாசை ஏமாத்திட்டான், யூதாஸ் என்ன செஞ்சிட்டான், ஏமாத்திட்டான். நம்ம பல நேரங்களில் அன்புக்குரியல் நம்ம வீட்டில் நினச்சிக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் பெற்றோரை ஏமாத்துறோம் பார்த்தீங்களா, அம்மா அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம். தெரியுங்க, தெரிஞ்சாலும் கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. என் பிள்ளை என்னை ஏமாத்துது, பரவாயில்ல நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். எப்படி அந்த ஊதாரி மகனுக்கு, அந்த ஊதாரி தந்தை உண்மையிலே அன்பான தந்தை இருக்காரே, அவர் எப்படி அந்த மகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரோ அது போல் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இளைய மகன் போல் நாம் நினச்சக்கூடாது, எங்கள் அப்பாவை நான் ஏமாத்திட்டேன், சொத்து பத்தெல்லாம் திரட்டிட்டேன்னு. கடைசியில் யார் பாதிக்கப்பட்டா? கடைசியில் யாருக்கு இழப்பு? அந்த பையனுக்கு தான் இழப்பு. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய பிள்ளை அப்பாவை ஏமாற்றி, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அப்பாவை ஏமாத்தினதுனால பன்னிமைக்கக்கூடிய நிலைமைக்கு அவனுடைய வாழ்க்கை தடிகட்டு போனது. நாமும் இயேசு ஆண்டவரை ஏமாற்றினோம் என்று சொன்னால் இந்த நிலைதான். யூதாஸ் இயேசு ஆண்டவரை ஏமாற்றினான், நம்புகிறார் என்று நினைத்து, இயேசுவுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து அவரை ஏமாற்றினான். வாழ்க்கை பாதியிலேயே முடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து போனது. இன்றைக்கி நாமும் பல பேரை ஏமாத்துகிறோம். அதுக்கு என்ன காரணம்? உண்மையான அன்பை நாம் புரிஞ்சுக்கல. நம்மளை உண்மையிலே நம்புகிறாங்க, அவங்களை யாருக்குமே நம்ம உண்மையான அன்பை பதிலன்பாக செலுத்துவதில்லை. இன்றைக்கி நிறையா காரியங்களில் இந்த ஏமாற்று வழி நடக்கிறது. எப்படி? போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மனுஷனை ஏமாத்துறான். போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கி ஏமாத்துறாங்க. ஐயோ, புதுசு புதுசாக சீட்டு கம்பெனி, புதுசு புதுசாக ஃபண்டு கம்பெனி, வார்த்தைகளை கேட்டவுடனே விளம்பரத்தை கண்டவுடனே நம்ம அப்படியே மயங்கிடுறோம், கடைசியில் ஏமாற்றப்பட்டு போய்விடுகிறோம். ஒன்று. ரெண்டாவது காரியம், திட்டமிட்டே ஏமாற்றுகிறார்கள். ஒரு சில பேர் திட்டம் போட்டே ஏமாத்துறாங்க, அது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சமூக வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, இந்த காரியம் நடக்கிறது. மூன்றாவது, நம்மளை நடித்து நடித்து சில பேர் ஏமாற்றுவாங்க. இந்த காரியங்கள்லாம் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பேதுருவே ஆண்டவரை ஏமாத்துறார் இல்லையா, அவர் சொல்றார் ரெம்பிட்டுக்கும், இன்றைக்கு சேவல் கூவமுன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பா என்று இயேசு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்த போதும் கூட அவரும் இயேசுவை கடைசி நேரத்தில் ஏமாத்துறார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி நாட்களில் இயேசு ஆண்டவர் சந்தித்தது எல்லாமே ஏமாற்றம் தாங்க, எல்லாமே ஏமாற்றம் தான். அந்த மக்கள் அவரோடு இருப்பாங்கன்னா அவங்களும் அவங்களை ஏமாத்திடுவாங்க, அவரும் நன்மைத்தனத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் அவரை ஏமாத்திடுவாங்க. யூதாஸ் அவனும் ஏமாத்துறான். சொன்ன பிறகும் கூட இந்த பேதுருவும் இயேசு ஆண்டவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிறார். இந்த ஏக்கமும் ஏமாற்றமும் இயேசுவுக்கு இன்று வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது, இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்களும் நானும் உண்மையான இயேசு ஆண்டுடைய அன்பை அதை உள்வாங்காமல், அவருடைய ஊதாரித்தனமான கரையில்லாத இரக்கத்தை நாம் கண்டுகொள்ளாமல், அதை நாம் உதாசீனப்படுத்துகிற பொழுது, அதை தவறாக நாம் பயன்படுத்துகிற பொழுது, நாமளும் இயேசு ஆண்டவரை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஏமாற்றம் இறைவனுக்குரிய ஏமாற்றம் அல்ல, அது எனக்கான ஏமாற்றம். கடைசியில் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே, யார் ஏமாற்றுறாங்களோ அவங்க தான் தெருவில் நிற்பாங்க. அதை நாம் உள்ளூர உணர்ந்து கொண்டு, எனக்காக இயேசு ஆண்டவர் சிலுவையை நோக்கிய பயணத்தில் போய் கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது நாளில், என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறேன், அதுவும் நம்ப வைத்து யாரையாவது ஏமாற்றியிருக்கிறேனா, அல்லது என்னுடைய வார்த்தையால் நான் வசியப்படுத்தி ஏமாற்றியிருக்கிறேனா என்பதை நினைத்து பாருங்கள். அப்பேற்பட்ட காரியங்களுக்காக மன வருந்துங்கள். ரெண்டாவது, நீங்கள் யாரையாவது நான் யாராவது நீங்கள் ஏமாற்றப்பட்டு, யார் ஒருவராவது நீங்கள் ஏமாற்றப்பட்டு மனவேதனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவரை குறித்த வைராக்கியமான எண்ணத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த அப்பரச காணிக்கையை ஒப்பு கொடுக்குற பொழுது ரெண்டு கருத்துக்களையும் உள்வாங்கி நாம் இறைவனுடைய சன்னிதானத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.